الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اطيعوا الله واطيعوا الرسول ولا تبطلوا اعمالكم قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية رواه البخاري கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய ஆலயத்தில் மார்க்கத்தின் முக்கியமான கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் ஹலீஃபாக்களின் வாழ்க்கை தரும் படிப்பினை என்ற தலைப்பில் போன வாரத்துக்கு முந்தைய வாரத்தை பொறுத்தவரை சஹாபாக்கள் என்றால் யார், அவருடைய சிறப்புகள் என்ன, அவங்களுடைய அந்தஸ்து என்ன, எப்படி சஹாபாக்களை நாம் நேசிக்க வேண்டும் என்பது போன்ற செய்திகளையும், போன வாரத்தை பொறுத்தவரை முதல் ஹலீஃபாவாக இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி ஹலீஃபாவாக தேர்வு செய்யப்பட்டாங்க, அவர்கள் தேர்வு செய்யப்பட்ட பிறகு அவர்கள் ஆற்றிய முதல் ஹுதுபா என்ன என்பதை நம்ம போன வாரம் பார்த்திருக்கிறோம். அதை தொடர்ந்து நம்ம வந்து இந்த வாரம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல நம்ம சஹாபாக்கள் என்று பேசுகிறோம் இல்லையா, சஹாபாக்கள் எல்லா சஹாபாக்களும் ஒரே தரஜாவை பெற முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தரஜாவை வேற சஹாபாக்கள் பெற முடியுமா, பெற முடியாது. அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தரஜாவை அதுக்கு கீழே உள்ள சஹாபாக்கள் செய்ய முடியாது, பெற முடியாது. அப்ப சஹாபாக்கள் அந்தஸ்து வாரியாக தரஜாக்கள் வாரியாக அல்லாஹ் வகைப்படுத்துகிறான். ரெண்டு மாதிரி அல்லாஹ் சஹாபாக்களை வந்து பிரிக்கிறான். முதல்ல ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நபித்துவ வாழ்க்கை 23 ஆண்டுகள் நபித்துவ வாழ்க்கை, அதுல 21 வருஷமா இஸ்லாத்தை ஏற்று சஹாபி இருந்தாங்களே, ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட நபித்துவத்தின் 21 ஆண்டுகள், இந்த 21 ஆண்டுகள் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்களே, இஸ்லாத்துக்காக தியாகம் பண்ணாங்களே, இஸ்லாத்துக்காக செலவு செஞ்சாங்களே, அவர்களுக்கு நிகராக 22வது ஆண்டு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்களே, 23வது ஆண்டு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்களே, அவர்கள் பெற முடியாது என்று அல்லாஹ் பேசுகிறான். இதுல இந்த 21 வருஷம் எதை வச்சு சொல்ற அப்படின்னு சொன்னா, திருமலை குர்ஆனின் சூரத்துல் ஹதீத் என்று சொல்லக்கூடிய 57வது அத்தியாயம் அதுல 10வது வசனத்திலே அல்லாஹ் பதிவு செய்கிறான், லா யஸ்தவி மின்கும் மன் அன்ஃபக மின் கபலில் ஃபத்ஹி வகாத்தல், மக்காவுடைய வெற்றிக்கு முன்னால் யார் இஸ்லாத்துக்காக போராடினாங்களோ, இஸ்லாத்துக்காக செலவு செஞ்சாங்களோ அவர்களும், மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு யார் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்களோ, இஸ்லாத்துக்காக செலவு செஞ்சாங்களோ அவர்களும் நன்மையில் அந்தஸ்தில் ஒருபோதும் சமமாக ஆகவே முடியாது என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப மக்காவுடைய வெற்றி என்பது ஹிஜ்ரி 8வது வருஷம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல வந்து 13 ஆண்டுகள் தாவா பணி செய்யறாங்க, அப்புறம் ஹிஜ்ரா பண்ணி மதீனாவுக்கு போறாங்க, மதீனாவுக்கு போய் அவங்க வந்து 7 வருஷம் முழுசாக மதீனாவில் தங்கிவிட்டு ஹிஜ்ரி 8வது வருஷம் மறுபடியும் மக்கா மதீனாவிலிருந்து மக்காவை நோக்கி வர்றாங்க. ஹிஜ்ரி 8வது ஆண்டு மக்கா வந்து கைப்பற்றப்படுகிறது. நபிகள் நாயகம் ஹிஜ்ரி 11 வந்து வஃபாத் ஆயிட்டாங்க. அப்ப இந்த மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு இஸ்லாத்து மக்கள் ஏத்துக்கிட்டாங்களே அவர்களும், மக்காவுடைய வெற்றிக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்களே அவர்களும் நன்மையில் சமமாக முடியாது என்று அல்லாஹ் பேசுகிறான். இதுல இந்த மக்காவுடைய வெற்றியானது, மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி வந்தாங்களே, அதை பற்றி திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிற போது, இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வராய் தன்னாஸ் யத்குலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா, ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா. அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய வெற்றியும் வந்துவிட்டால், இதாஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபதஹ், அல்லாஹ்வுடைய நஸ்ரும் அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய வெற்றியும் வந்துவிட்டால், வராய் தன்னாச, நீங்கள் மக்களை பார்ப்பீர்கள் எந்த நிலையில் என்று சொன்னால், இது குருவன சீதினில்லா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நுழைந்த வண்ணமாக எப்படிப்பட்ட மக்கள் எவ்வளவு பேர் வருவாங்க சொன்னா, அஃவாஜன், கூட்டம் கூட்டமாக மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த சமயத்திலே ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, ரபியே உங்களுடைய ரப்பின் புகழை கொண்டு ரப்பை நீங்கள் புகழுங்கள், ரப்பை நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு இஸ்லாத்துக்கு வந்தாதான் கண்ணியம், இஸ்லாத்துக்கு வந்தான இஸ்ஸத்து என்ற அடிப்படையில மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி வந்தாங்க. அல்லாஹ் பேசுகிறான், மக்காவுடைய வெற்றிக்கு முன்னாலே இஸ்லாத்துக்கு வந்தாங்களே, இஸ்லாத்துக்காக பாடுபட்டாங்களே, இஸ்லாத்துக்காக உழைச்சாங்களே, தியாகம் பண்ணாங்களே, அவர்களுக்கு நிகராக மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு வந்தாங்களே அவர்கள் ஆக முடியாது என்று அல்லாஹ் பேசுகிறான். இதுல மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு சில பேர் எப்படிலாம் இஸ்லாத்துக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னா, முசைலமத்துல் கர்ரா போன்ற சில பாவிகள் அவங்க வர்றாங்க, ரசூல்லாட்ட வந்து ஒப்பந்தம் போடுறாங்க. என்ன ஒப்பந்தம் என்று சொன்னால், முகமது அவர்களே, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வேன், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்ட பிறகு எனக்கு சில தனி அனுமதி தரத்தை நீங்கள் தர வேண்டும். என்ன அனுமதி என்று சொன்னால், நான் முஸ்லீமாக ஆன பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் விபச்சாரம் பண்ணுவேன், நான் வட்டி வாங்குவேன், நான் குடிப்பேன், அதுக்கு என்ன செய்யணும், எனக்கு அனுமதி தரணே என்றெல்லாம் அவன் கேட்டிருக்கிறான். மட்டும் இல்லாம அவன் கேட்கிறான், ரசூல்லாட்ட வந்து நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறவன், நான் இஸ்லாத்தை ஏத்த பிறகு நீங்க ஒரு நாளைக்கு மூத்தா பெறுவீங்கல்ல, உங்க மூத்துக்கு பிறகு என்னைய அடுத்த நபின்னு அறிவிக்கணும். இஸ்லாத்துக்கு வர்றாங்க, இஸ்லாத்துக்கு வர்றவன் ரசூல்லாவுக்கு கண்டிஷன் போடுறான், நீங்க மூத்தா போயிட்டீங்களாக்கே, நீங்க எப்படி அறிவிப்பு செய்யணும், நான் நபிப்பா, நான் மூத்தா போறேன், எனக்கு பிறகு இந்த முசைலமாவை என்ன செய்யுங்க, நீங்கள் நபியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கிற இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நான் உங்களை நபி ஏத்துக்கிறேன் அப்படிங்குவான். அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முசைலமாவை சொல்லுவாங்க, ஒரு பேரிச்ச கூட்டி குச்சிய கையில காட்டி, முசைலமாவே இந்த குச்சியிட்ட கேட்டா கூட நான் என்ன செய்ய மாட்டேன், தரமாட்டேன், இந்த கோரிக்கை அநியாயமான கோரிக்கை, இந்த கோரிக்கை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நபிகள் நிராகரிக்கிறாங்க. அப்படி நிராகரித்த பிறகும் அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், சுயநலத்திற்காக, பதவிக்காக, மரியாதைக்காக, பாதுகாப்புக்காக என்ன செய்து கொண்டான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். இப்படி முசைலமா மாதிரியான சில முசைலமாக்கள் மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு என்ன பண்ணாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி கடைசி வருஷ இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு நாங்க எல்லாம் முஸ்லீம், நாங்க எல்லாம் முஸ்லீம் என்று சொல்லி கொண்டார்கள். ரசூல்லா ஒரு வருஷத்துல மூத்தா போயிட்டாங்களே, அவன் இஸ்லாத்துக்கு வந்து ஒரு வருஷத்துல மூத்தா போயிட்டாங்களே, ஒரு வருஷத்துல மூத்தா போனவனையே நான் நபி அப்படின்னு என்ன செஞ்சிட்டாங்க, பொய் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. எனவேதான் இவங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாலேயே தெளிவாக அல்லாஹ் பேசிவிட்டான், மக்காவுடைய வெற்றிக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்களே அவர்களும், வெற்றிக்கு பிறகு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்களே அவர்களும், நன்மையில் தியாகத்தில் ஒருபோதும் சமமாக முடியாது என்று அல்லாஹ் பேசுகிறான். இதுல நபிகள் நாயகம் வந்து வஃபாத் ஆயிடுறாங்க. அவங்க வஃபாத்தான உடனே என்ன நடக்குதுன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு முன்னால ஒரு ரெண்டு வாரமாக நோய்வாய்ப்பட்டிருந்தாங்களே, அந்த நோய்வாய்ப்பட்டிருக்கிற போது இந்த முசைலாமா போன்ற சில அநியாயக்காரர்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொன்னா, நாங்க நபி ரசூலுல்லாஹ் மௌத்தா போக போறாங்க, நோய்வாய்ப்பட்டுட்டாங்க, அவன் சொல்ல ஆரம்பிச்சுட்டா நான் நபி, என்னை நீங்கள் நபி என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டான். அப்படி ஆரம்பிச்ச உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்களே, அப்பமா என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஒரு படையை திரட்டுறாங்க, ஒரு படையை திரட்டி அவர்களுக்கு எதிராக போர் செய்ய வேண்டும். யாருக்கு எதிராக, யாரு தன்னை நபீனு போய் சொல்றாங்களோ அவர்களுக்கு எதிராக போர் செய்யணும் என்று சொல்லி, தன்னால் போருக்கு போக முடியாவிட்டாலும் ஒரு படையை திரட்டி படைக்கு தளபதியாக யார போறாங்கன்னு சொன்னா, உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த உசாமா என்று சொல்லக்கூடிய சின்னஞ்சிறு வயசு ஒரு சஹாபி, ஏறக்குறைய 17 வயது சஹாபி உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, அவரை திரட்டி உங்க தலைமையில போர் செய்யணும் அப்படின்ட்டாங்க. அப்படின்னு அவங்க நோயில இருக்கிறாங்க, இந்த படை வந்து புறப்படல, ஏன் ரசூல்லாவுக்கு நோய் வந்து அதிகமாகுது, நாளைக்கு மறுநாள் அதிகமாகுது, அப்ப நோய் முத்த முத்த ஆகா ரசூல்லா மூத்தா போயிருவாங்களே என்று அந்த பயத்தில் அந்த கவலையில உசாமாவுடைய படையில செய்யல, அந்த போருக்கு போகல. அப்படி போருக்கு போகாமைய பின்தங்குறாங்க நபிகள் நாயகம் வஃபாத் ஆகிவிட்டார்கள். சரியா, ரசூலுல்லா மூத்தா போன உடனே முதல் கலீஃபா இருந்தாங்களே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்ன, ரசூலுல்லாஹ்வுடைய மூத்துக்கு பிறகு இந்த உசாமா தன்னை நபி, இந்த முசைலமா தன்னை நபி என்று சொல்லிக் கொண்டானே, அவன் இன்னும் தீவிரமாக பிரச்சாரம் செய்கிறான். அவ மட்டும் இல்லாம அவனோடு சேர்ந்து கொண்டு சஜ்ஜா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, அவளும் தன்னை நபி என்று சொல்லிக் கொண்டாள். தலிஹா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆம்புல, ஒரு ஆணே, அவர் என்ன பண்றாரு, தன்னை நபி சொல்லிக்கிறாரு. இந்த மாதிரி பொய் நபிகள் அன்றைக்கு தோன்றிவிட்டார்கள். பொய் நபிகள் தோன்றிய உடனேயே அபூபக்கர் சித்திக் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பணிக்காக இந்த உசாமாவை தேர்வு செஞ்சாங்களோ, பழைய தேர்வு செஞ்சாங்களோ, அந்த பணிக்காக உசாமா அவர்களே நீங்கள் அந்த போருக்கு போ செல்லுங்கள், யாரெல்லாம் தன்னை நபின்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு எதிராக நீங்கள் போர் செய்யுங்கள் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு படை என்ன பண்றாங்க, அனுப்பி விடுறாங்க. அப்படி அனுப்பி விடும் போது அந்த படை வீரர்கள் சஹாபாக்கள் எல்லாம் மதீனா விட்டு வெளியே போயிருவாங்க. படைக்கு வந்து தளபதி சஹாபி யாரு, உசாமா பின் சயீத் என்று சொல்லக்கூடிய 17 வயது சஹாபி தான் தளபதி அழைக்கிறாங்க. அவங்க மதீனா விட்டு வெளியே போய் ஒரு கிரவுண்ட்ல தங்கி யார் யார் வந்துக்கிறது என்று ஆய்வு செய்வாங்களா இல்லையா, அந்த ஆய்வுல உசாமா பின் சயீத் பாக்குறாங்க, பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் நம்மளோடு வந்திருக்கிறாங்க, நம்ம எல்லாரும் மதீனா விட்டு வெளியே போயிட்டோமாக்கே, எதிரிகள் மதீனாவை தாக்க ஆரம்பித்து விட்டால் என்ன ஆகுறது என்று யோசிக்கிறாங்க. யோசிச்சு அவங்க உசாமா பின் சயீத் என்று சொல்லக்கூடிய இந்த படை தளபதி ஒரு சஹாபிட்ட வேலை சொல்லி அனுப்புறாங்க. வேலை சொல்லி எந்த சஹாபிட்ட அனுப்புறாங்கன்னு சொன்னா, பெரிய சஹாபி உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. நீங்க வயசை பாத்தீங்க, உசாமாவுடைய வயசு என்ன, 17 வயசு. அப்ப உமருக்கு என்ன வயசு என்று சொன்னால் 50 வயசு. ஏறக்குறைய மகன் பாப்பாவுடைய வயசு இருக்கேன். 17 வயசு கொண்ட உசாமா பின் சயீத் தளபதி என்ற காரணத்தால், 50 வயசு கொண்ட உமர் பின் கத்தாப் வாப்பா மாதிரி உள்ள உமர் பின் கத்தாப், உமர் அவர்களே நான் உங்களுக்கு வந்து ஒரு வேலை தர்றேன், அந்த வேலையை நீங்க செய்யணும். என்ன வேலை என்று சொன்னால், நீங்க நேரா மதீனாவுக்கு போய் கலீஃபா அபூபக்கரை பாருங்க, அபூபக்கர்கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வைங்க. என்ன கோரிக்கை என்று சொன்னால், பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் இன்னொரு போருக்கு வந்து விட்டால் மதீனா தாக்கப்பட்டு விடலாம். எனவே யார் மூத்த சஹாபாக்களோ, யார் போர் செய்து அனுபவிக்க சஹாபாக்களோ, அவங்க எல்லாம் கொஞ்சம் பேர் மதீனாவை பாதுகாக்கட்டும், இத நான் சொன்னதாக நீங்க என்ன பண்ணுங்க, கலீஃபாட்ட சொல்லுங்க என்று சின்னஞ்சிறிய ஒரு சஹாபி உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு யார் அனுப்பிடுறாரு, உமர் பின் கத்தாப் அனுப்புறாங்க. நம்ம எல்லாம் வந்து பல்வேறு இயக்கங்கள், பல்வேறு அமைப்புகள், பல்வேறு ஜமாத்துகள் இருக்கிறோமே, நமக்கு பிரச்சனைக்கே என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஈகோ தாங்க காரணம், நானா நீனா இதான் காரணம். யோசிச்சு பாருங்க, உசாமா பின் ஸைத் உமருக்கு நிகராக முடியுமா, கல்வியாக இருந்தாலும் சரி, மதிப்பாக இருந்தாலும் சரி, அந்தஸ்தாக இருந்தா, எதுலையுமே உமர் அவர்களுக்கு நிகராக உசாமா பின் ஸைத் ஆகவே முடியாது. ஆனாலும் தளபதி என்ற காரணத்தால தளபதியுடைய வயசையே சில பார்க்க கூடாது, தளபதி உத்தரவு போட்டாரே, உத்தரவு கட்டுப்படனே என்று சொல்லி தலைமைக்கு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கட்டுப்படுறாங்க. கட்டுப்பட்டு மதீனாவுக்கு போறாங்க, கலீஃபாவை பார்க்க போறாங்க. அப்படி போகும்போது சில அன்சாரிய சஹாபாக்கள் உமரை பார்ப்பாங்க. பார்த்து அவங்க ஒரு கோரிக்கை வைப்பாங்க. என்ன கோரிக்கை என்று சொன்னால், அதாவது உமர் அவர்களே, எங்களுடைய கோரிக்கையையும் நீங்க கலீஃபாட்ட சொல்லுங்க. எங்க கோரிக்கை என்ன, கலீஃபா வந்து தளபதியை மாத்தணும். கலீஃபா என்ன செய்யணும், இந்த தளபதியை தளபதியா போட்டது யாரு, ரசூல்லா போட்டாங்க. சில அன்சாரிகள் சொல்றாங்க, தளபதியை வந்து கலீஃபா மாத்தனே, ஏன் மாத்த வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய அந்தஸ்தை தரஜாவை இந்த உசாமா பெற முடியாது. எங்க வயசு என்ன, உசாமா வயசு என்ன, நாங்க தளபதியா இருக்கணும், எங்களுக்கு கீழே உசாமா இருக்கணுமே தவிர, உசாமாவுக்கு கீழே நாங்க எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லாவுடைய மூத்துக்கு பிறகு சில சஹாபாக்கள் இதையே நீங்க கலீஃபாட்ட போய் சொல்லுங்க, கலீஃபா தளபதியை மாத்தட்டேன் என்றும் சொல்லுவாங்க. இந்த ரெண்டு செய்தியோடு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபா யாரு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி உசாமா சொன்னாங்க, பெரிய பெரிய சஹாபாக்கள் நீங்க வாபஸ் வாங்கிக்கிறீங்களா அப்படிங்குவாங்க. அதுக்கு அபூபக்கர் சித்திக்கு தெளிவா சொல்லுவாங்க, இல்ல முடியாது, மதீனாவை அல்லாஹ் பாதுகாப்பான், மதீனாவை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு யாரை சார்ந்தது? அல்லாஹ்வை சார்ந்தது. அதற்காக நாங்கள் கைகட்டி நிற்க மாட்டோம். மதீனா தாக்கப்படுவதாக வந்துவிட்டால் என்னுடைய உயிரை கொடுத்து நான் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறேன். மதீனாவை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்றவாங்க. அப்புறம் அந்த அன்சாரிய சஹாபாக்கு கோரிக்கை வச்சாங்க தளபதியை மாத்திரம் சொல்லிட்டு அதையும் சொல்லுவாங்க. இந்த கோரிக்கையை கேட்ட உடனே ஹலீஃபா கோபப்பட்டு சொல்லுவாங்க, அவங்களுக்கு பெருமை இன்னும் போகல போது தெரியுது. இத தளபதியை மாத்த சொல்றாங்களே, அது வந்து என்ன வெளிப்பாடு? பெருமையின் வெளிப்பாடு. இந்த அன்சாரிய சஹாபிய ஹலீஃபா ஹலீஃபா என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாங்க. கண்டிச்சுட்டு ஹலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த எல்லா சஹாபாக்களும் மதீனா விட்டு வெளியே போய் ஒரு கிரவுண்ட் போய் இருக்கிறாங்களே, அந்த இடத்துக்கு ஹலீஃபாவை போவாங்க. ஹலீஃபா போய் அந்த சஹாபாக்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு அந்த மக்களை அனுப்பி விடுவாங்க. அந்த மக்களை அனுப்பி விடும் போது படை போகிறது. படை யார் அனுப்புறது? ஹலீஃபா அனுப்பிடுறாங்க. படையுடைய தளபதி யாரு? உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. சுபஹானல்லாஹ், படை போகுது. படை போக எல்லாரும் குதிரையில போவாங்க, எல்லாரும் ஒட்டகத்துல போவாங்க. உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டகத்துல போவாங்க. ஆனால் அதில் நடந்து சென்ற ஒரே ஒரு சஹாபி யாரு என்று சொன்னால் ஹலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. ஃபுல்லா போய் சேரல. ஒரு கட்ட வரை என்ன செய்யறாங்க? எல்லாரும் மேல போறாங்க. ஹலீஃபா மட்டும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இத உசாமாவும் மேல போறாரு, மேல போய்கிட்டு இருப்பாரு. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு நடந்து போய் கொண்டிருப்பார்கள். நீங்க வயசு வித்தியாசத்தை பாத்தீங்களாக்கு, அப்ப அபூபக்கர் சித்தீக் கூடிய வயசு 61, உசாமாவுடைய வயசு என்ன? 17 வயசு. அப்ப வாப்பா மகன் சொல்ல முடியாது, அதாவது பேர வயசுக்கு வந்துப்பாரு. அப்ப இந்த உசாமா கீழே மேல வருவாரு, அபூபக்கர் சித்தி கீழே போவாங்க, நடந்து வருவாங்க. நடந்து வந்து கொண்டே உசாமாவுக்கு, உசாமாவே நீ இப்படி செய்ய, உசாமாவே நீ இப்படி செய்யாதே என்று பல்வேறு உபதேசங்களை ஹலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு யாருக்கு சொன்னாங்க? உசாமா பின் ஸைதுக்கு சொல்லுவாங்க. அப்ப கூட அதை பார்த்த சங்கடப்பட்ட இந்த உசாமா கேட்பாங்க, ஹலீஃபா அவர்களே, நீங்க ஒண்ணு நீங்களும் மேல ஏறி சவாரி பண்ணி நீங்க வாங்க, அதான் உங்க அந்தஸ்துக்கு நல்லா இருக்கு. அல்லது என்னைய கீழே இறங்க அனுமதிங்க, நானே செய்வேன். கீழே ஒண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து நடந்து வருவோம், அல்லது ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவோம்? சவாரி பண்ணுவோம். உங்க வயசு உங்க மரியாதைக்கு நீங்க நடந்து வர, நான் என் வயசுக்கு மேல வர்றது எனக்கு வந்து ஒத்து வரல, எனக்கு மனசு வந்து உறுத்துது அப்படிங்க வாங்க. அதுக்கு அபூபக்கர் சித்திக் சொல்லுவாங்க, நான் மேல ஏறி சவாரி செய்யவும் மாட்டேன், நீ என்ன செய்யக்கூடாது? கீழே இறங்கவும் கூடாது. நான் மேல ஏற மாட்டேன், நீ இறங்க கூடாது, நீ சவாரி தான் பண்ணனே. நான் ஏறக்குறைய 10 மைல், ஏறக்குறைய 10 மைல் நடந்து வந்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வந்து பல்வேறு உபதேசங்கள் பண்ணுவாங்க. அந்த உபதேசங்களை நீங்கள் படித்து பார்த்தால் 10 உபதேசம். முதல் உபதேசம் என்ன என்று சொன்னால், உசாமா அவர்களே, நீங்கள் மோசடி செய்ய வேண்டாம். முதல் உபதேசம். இரண்டாவது, பொய் சொல்ல வேண்டாம். மூணாவது, ஒப்பந்தங்களை முறிக்க வேண்டாம். நாலாவது, உசாமாவுக்கு சொல்றாங்க, உசாமா அவர்களே, நீங்கள் போர்க்களத்திலே பெண்களை கொலை செய்ய வேண்டாம், போர்க்களத்திலே முதியவர்களை கொலை செய்ய வேண்டாம், சின்ன சின்ன பிள்ளைங்க இருப்பாங்களே அவங்கள கொலை செய்ய வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்களாக்கு, அது மட்டும் இல்ல, யாரு மத குருமார்களோ மத குருமார்களை என்ன செய்ய வேண்டாம், போர்க்களத்திலே நீங்கள் கொல்ல வேண்டாம் அப்படிங்குவாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, உசாமா அவர்களே, பழம் தரக்கூடிய மரங்கள் இருக்கிறது, அந்த மரங்களை வெட்டிவிட வேண்டாம் அப்படிங்குவாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, உசாமா அவர்களே, நீங்கள் செல்வது போர்க்களமாக இருந்தாலும் பாதையில உள்ளூர் மக்களை பாப்பீங்கள, அந்த மக்களை பாத்தீங்களாக்கு அவங்களுக்கு இஸ்லாத்தை சொல்லுங்க, இஸ்லாத்தை எடுத்து உடனே போட செஞ்சிட வேண்டாம், அவங்களுக்கு தாவா செய்யுங்க, தாவா செய்யுங்க. இந்த தாவா எடுபடவில்லை என்று சொன்னால் நீங்கள் போர் செய்யுங்கள் என்று சொல்லி பல்வேறு உபதேசங்களை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு யாருக்கு பண்றாங்க? உசாமா பின் ஸைதுக்கு பண்றாங்க. எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு திரும்பி வரும்போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு திரும்பி மதீனாவுக்கு வரணுமே, அவர் மதீனாவுக்கு வரும்போது உசாமா பின் ஸைதுக்கு அனுமதி கேட்பாங்க. உசாமா அவர்களே, எனக்கு ஒரு அனுமதி தாங்க. என்ன அனுமதி என்று சொன்னால், இந்த உபரை மட்டும் நான் என்னோட மதீனாவை கூட்டிட்டு போயிடுறேன், சரியா? எல்லாருக்கும் போகட்டேன், இந்த உமர் இருக்கிறாரு அவரை மட்டும் நான் என்னோட என்ன செஞ்சிடறேன், மதீனாவுக்கு அழைச்சிட்டு போறேன். ஏன் என்று சொன்னால், நீங்கள் சொல்லுவது போன்றே ஒருவேளை மதீனா தாக்கப்படலாம். அப்படி மதீனா தாக்கப்பட்டால் இந்த மதீனத்து நகர முஸ்லிம்களை, பெண்களை, பிள்ளைகளை பாதுகாப்பது என்னுடைய கடமையாக இருக்கிறது. அதற்கு எனக்கு ஆலோசகராக, எனக்கு உதவியாளராக இந்த உமர் இருப்பார், எனவே உமரை மட்டும் என்னட்ட தந்துட்டு போயிருங்க அப்படின்னு ஹலீஃபாவாக இருந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு யாருக்கு அனுமதி கேட்பாங்க? உசாமா பின் ஸைத் அனுமதி கேட்பாங்க. உசாமாவும் அனுமதி கொடுப்பாரு. அனுமதி கொடுத்த உடனே ரெண்டு பேரும் மதீனாவுக்கு வந்துருவாங்க. இவங்க உசாமா படை வந்து சிரியாவுக்கு போவே, சிரியாவில் போய் மோதுவாங்க, பரவு போர் செய்வாங்க. சுபஹானல்லாஹ், இவங்களுடைய அந்த வீரம் இருக்கிறதே சஹாபாக்குடைய ஸ்டைல் பாலிசி என்ன சொன்னா, சஹாபாக்கள் போர்க்களங்களை பேசிடுவாங்களா, நமக்கு போர்க்களத்தில் தோல்வியே கிடையாது. ஒவ்வொரு சஹாபியுடைய எண்ணம் என்ன சொன்னா, போருக்கு போறாங்க அவங்க பேசிடுவாங்க, நமக்கு எண்ணம் இல்ல, தோல்வி என்பதே கிடையாது. ஒரே இந்த போரில் வெற்றி கொள்ளப்பட்டால் நமக்கு கிடைச்ச மகத்தான வெற்றி. ஒருவேளை கொல்லப்பட்டால், சைதாக்கப்பட்டால் நேரம் எங்க போயிருவோம்? சொர்க்கத்துக்கு போயிருவோம். அப்ப வெற்றி கொண்டாலும் பெரிய வெற்றி, சைதாக்கப்பட்டாலே அது தோல்வி கிடையாது, அதுவும் வெற்றி தான். நமக்கு ரெண்டுமே வெற்றி தான். எனவே யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக நம்ம தியாகம் பண்ணுவோம் என்கிற எண்ணத்தோடு போவாங்க. இந்த இஹ்லாஸோடு போனாங்களே, இந்த ஈமானோடு போனாங்களே, அந்த ஈமானிய உறுதிக்காக, இந்த இஹ்லாஸுக்காக அல்லாஹ் வெற்றியை தருகிறான். இந்த உசாமாவுடைய படை வெட்டியோடு என்ன செய்கிறது, மதீனாவுக்கு வருகிறது. இது ஒரு தனி சம்பவமாக இருக்கிறது. இதுக்கு மேல பாத்தீங்க, அந்த காலத்திலேயே சில பேரு தன்னை நபின்னு சொல்லிக்கிட்டாங்க. சில பேர் என்ன பண்ணாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு சில பேர் ஜக்காத் மறுக்க ஆரம்பிச்சாங்க. ஜக்காத் இஸ்லாமிய அஞ்சு கிழமை இருக்குது, அஞ்சுல வந்து நாலு ஓகே நாளை செய்வோம். ஜக்காத் வந்து கஷ்டமா தான் இருக்குது, நாங்க சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு நாங்க சம்பாதிச்சு அந்த காசு வந்து 2.5%, 5%, 10%, 20% இருக்கா இல்லையா? 2.5% வந்து சம்பாதிச்ச காசு இருக்குது, அந்த மாதிரி இருந்தாக்க 2%, பிசினஸ் காசு 2%. ஒருவேளை நீங்கள் விவசாயிகளாக இருந்தால் விவசாயத்துக்கு ஜக்காத் என்ன 2%? மகசூலுக்கு எவ்வளவு? 5%. விவசாய பூமிக்கு ஜக்காத் இல்லை. விவசாய பூமியாக நீங்கள் ஏக்கர் கணக்காக வைத்துக் கொண்டாலே விவசாய நிலத்திற்கு ஜக்காத் அல்ல, எதுக்கு ஜக்காத் இருக்குது? அந்த மகசூலுக்கு ஜக்காத் உண்டு. அந்த மகசூல் ஜக்காத்துல எவ்வளவு 2% கொடுத்தா பத்தாது, எவ்வளவு தரணே? நீங்க 5% தரணே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, சில ஜக்காத் 20%, இது 20%. புதையல் கிடைக்கிறது, ஒரு ஆள் வெளியே போயிட்டு இருக்கிறாரு, திடீர்னு பாக்குறாரு ஒரு புதையல், தங்க புதையல் கையில கிடைத்து விட்டது, சம்பாதிக்கவே இல்லை, உழைக்கவே இல்லை, திடீர்னு அல்லாஹ் கிஃப்டா என்ன பண்றான், தங்க புதையலை கொடுத்துறான். தங்க புதைகளை கொடுத்துட்டா எனக்கு அல்ல, தங்கத்தை புதைகளா கொடுத்துட்டா, இதுக்கு 2% ஜக்காத் கொடுத்தா போது செல்லாது. புதைகளுக்கு எவ்வளவு ஜக்காத்து? 20%. நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதாங்க 2%, புதைகளா கிடைத்த 20%. இதையெல்லாம் அந்த மக்கள் பாக்குறாங்க. பார்த்து போட்டு என்னடா ஜக்காத்து, சொல்லுறது ஈஸி, நோம்பு ஈஸி, ஹஜ்ஜு கூட காசு இல்லாம ஹஜ்ஜு பண்ணிடலாம், அந்த ஊர்ல தானே பண்ணி விட்டுட்டு போயிடலாம், இத ஜக்காத்து கஷ்டமா இருக்குதே என்று சொல்லி சில பேர் ஜக்காத்தையும் மறுக்க ஆரம்பித்தார்கள். அப்படி மறுக்க ஆரம்பித்த போது கலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள்ட்ட மஷூரா பண்றாங்க. மஷூரா பண்ண என்ன நடக்குன்னு சொன்னா, அவ கலீஃபா சொல்லுவாங்க, யாரு ஜக்காத்து மறுக்கிறாங்களோ அவங்களோடு நான் போர் செய்வேன். ஏன்னா ஜக்காத்தையும் மறுப்பது குஃபுர். எவன் ஒருவன் ஜக்காத்தையும் மறுக்கிறானோ அவன் யாராக விட்டான், காபிராக போய்விட்டான். தொழுகையை மறுப்பது எப்படி குஃபுரோ, ஹஜ்ஜை மறுப்பது எப்படி குஃபுரோ, அது மாதிரி ஜக்காத்தை மறுப்பது என்ன குஃபுர், போர் செய்வேன் அப்படின்னு கலீஃபா சொல்லுவாங்க. சில சஹாபாக்கள் சொல்லுவாங்க, அதை எப்படி குஃபுர்னு சொல்ல முடியும், அவங்களோட எப்படி போர் செய்ய முடியும், போர் செய்வது எங்களுக்கு வந்து உடன்பாடு இல்ல என்று சில சஹாபாக்கள் மறுத்தாலே கலீஃபாவுடைய முடிவு என்ன சொன்னா, இல்ல அது பெரிய பாவம், பாவம் மட்டுமில்ல அது குஃபுரு. எவன் ஒருவன் ஜக்காத்தை மறுக்கிறானோ அவன் விஷயமாக கலீஃபா பேசுவாங்க, வல்லாஹி லவ் காத்திலன்ன மன் ஃபர்ரக பைன ஸலாத்தி வ ஸகா, அல்லாஹ் மீது ஆணையாக லவ் காத்திலன்ன, நிச்சயமாக நான் போர் செய்வேன். யாரோடு போர் செய்வேன் என்று சொன்னால், மன் ஃபர்ரக பைன ஸலாத்தி வ ஸகா, ஸலாவையும் ஸகாத்தையும் பிரித்து பார்க்கறானே, தொழுகை கட்டாயமான கடமை, ஜக்காத் என்ன இல்ல கடமை இல்ல என்று எவன் சொல்கிறானோ அவனுக்கு எதிராக நான் என்ன செய்வேன், போர் செய்வேன் என்று அறிமுக பிரகடனப்படுத்துறாங்க. இந்த மாதிரி பண்றது மட்டும் இல்லாம, யாரெல்லாம் ஜக்காத் மறுக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்கள்ட்ட வந்து சில தபால்கள், முதல்ல போர் செய்யாம சில தபால்களை கலீஃபா போடுவாங்க. இந்த ஊர்ல ஜக்காத்த மறுக்கிறாங்க, அந்த ஊர்ல மறுத்தாங்க, இந்த கபீலா மறுத்தது, அந்த கூட்டம் மறுத்தது, முதல்ல ஒரு லிஸ்ட் தயார் பண்ணுவாங்க. யாரெல்லாம் எந்த ஊர்ல ஜக்காத்த மறுக்கிறாங்க, யார் யார் ஜக்காத்த மறுக்கிறாங்க, எந்த கூட்டம் ஜக்காத்தி மறுத்தது என்று கலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஆய்வுக்கு பிறகு ஒரு லிஸ்ட் தயார் பண்ணி யாரெல்லாம் ஜகாத் மறுத்தாங்களோ அவங்களுக்கு ஒரு தபால் போடுறாங்க. அந்த தபாலுடைய செய்தி என்ன சொன்னி, அஹமதுல்லாஹ் இலைக்கும் அல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. இதெல்லாம் இஸ்லாமிய அடிப்படையான செய்தி. இதை செய்தியை சொல்லிப்புட்டு ஹலீஃபா அந்த மக்களுக்கு நாலு ஆயத்தை ஞாபகம் ஊட்டுவாங்க. அவர் ஞாபகம் ஊட்டிய முதல் ஆயத்து என்ன என்று சொன்னால், சூரத்து ஜுமர் என்று சொல்லக்கூடிய 39வது அத்தியாயத்தின் 3வது வசனம். அதில் அல்லாஹ் சொல்லுவா, நபிய பார்த்து இன்னக்க மையத்துன் இன்னகு மையத்தூன், நபியே நீங்கள் மரணிக்க கூடியவர். ரசூலா மௌத்த போவல, ஹயாத்தா இருக்கிறாங்க. ஹயாத்தா இருக்கும் போதே ரசூலாவை பார்த்து அல்லாஹ் சொல்லுவா, இன்னக்க மையத்துன், நீங்க யாரு, மையத்தாக போகக்கூடியவர். எல்லோரும் மையத்தாக மாறக்கூடியவர்களே என்று அல்லாஹ் பேசுகிறான். இந்த ஆயத்தை முதல் சான்றாக சொல்லி அவர் ரசூலுல்லாஹ் இருக்கும் போதே அவங்களை பார்த்து அல்லாஹ் மையத்துன்னு சொல்லிட்டாங்கல்ல, அவங்க மூத்தா போவாங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல, எனவே அவங்க மூத்தா போயிட்டாங்க, இதை வச்சு ஜகாத்தி மறுப்பது பாவ அப்படின்னு முதல் ஆயத்தை காட்டுறாங்க. இரண்டாவது ஆயத்து என்னன்னு சொன்னா, சூரத்துல் அம்பியா என்று சொல்லக்கூடிய 24வது அத்தியாயத்தின் 34வது வசனம். அதில் அல்லாஹ் பேசுகிறான், அதாவது எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ முடியாது, நிரந்தரமாக வாழக்கூடியதை எந்த மனுஷனுக்கு நான் கொடுக்கல என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப நபிகள் நாயகமும் ஒரு மனிதனா இல்லையா, அவங்களும் ஒரு மனுஷன் என்ற காரணத்தால அவங்களும் நிரந்தரமா வாழ முடியாது என்கிற ஆயத்தை வந்து சொல்றாங்க. 3வது ஆயத்தில் என்று சொன்ன, சூரத்துல் ஆலைமரண்டு சொல்லக்கூடிய 3வது அத்தியாயத்தின் 144வது வசனம், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது ரசூலை தவிர வேற யாரும் இல்லை. முஹம்மது என்ன அல்லாவா, அவங்க என்ன கடவுளா, அல்லாவே தெளிவாக பேசுகிறான். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது ரசூலை தவிர அவர் ஒன்னும் கடவுள் இல்லை. கத ஹலத்து மின் கப்லிஹி ருசுல் அஃபை மாத்து அவ் குதில இன் கலப்தும் அலா ஆகாபிக்கும், அவருக்கு முந்தி அனுப்பப்பட்ட எல்லா ரசூல்மார்களும் மரணித்து விட்டார்கள். ஒருவேளை இந்த முகமது மரணித்து விட்டால் அல்லது அவர் கொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் வந்த மதத்தின் பக்கம் மறுபடியும் திரும்பி போயிருவீங்களா, காவிர்களாக போயிருவீங்களா என்று அல்லாஹ் கேட்கிறான. இந்த ஆயத்தை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மக்களுக்கு ஞாபகம் ஊட்டுறாங்க. அப்புறம் கடைசி ஆயத்தை எதை ஞாபகம் ஊட்டுவாங்கன்னு சொன்னா, சூரத்துல் ஃபாத்திர் என்று சொல்லக்கூடிய 35வது அத்தியாயத்தின் 6வது வசனம். அதில் அல்லாஹ் பேசுகிறான், இன்ன ஷைத்தான் லக்கும் அதுவும் ஃபத்தஹிதுஹு அதுவா, மக்களே மனிதர்களே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக உங்களுடைய எதிரி யார் என்று சொன்னால், யார் எதிரி, ஷைத்தானே எதிரியாக இருக்கிறான். எனவே ஃபத்தஹிதுஹு அதுவா, அந்த ஷைத்தானை நீங்கள் எதிரிகளாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று இந்த நாலு ஆயத்தையும் தபால எழுதி கலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த உந்த ஊர் மக்களுக்கு அனுப்பி, நீங்க ஜக்காத்தை மறுக்காதீங்க, ரசூலுல்லாஹ் யதார்த்தமா மௌத்தா போயிட்டாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மறுப்பை வைத்து ஜக்காத்தையும் மறுப்பது பெரிய ஒரு பாவம் என்றெல்லாம் சொல்லுவாங்க. இப்படி இந்த தாவாவை ஏற்றி நிறைய பேர் மறுபடியும் மனசு மாறுச்சு. இந்த தபாலை பாக்குறாங்க, ஆயத்தை பாக்குறாங்க, ஆகா நம்மள வந்து ஷைத்தான் கெடுத்துட்டா, ஷைத்தானுடைய ஊசராட்டத்தால ஜக்காத்தை மறுத்து தௌபா செஞ்சு போட்டு நிறைய பேர் ஜக்காத்தை ஏத்துக்கிற ஆரம்பிச்சாங்க, ஜக்காத்தை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இது ஒரு வகை. இன்னொரு வகையில பாத்தீங்க, சில பொய்யர்கள் நபின்றாங்களே, யார் யார் நபின்னு சொல்றாங்கன்னு சொன்னா, தலிஹா என்று சொல்லக்கூடிய ஒருவன், அவன் தன்னை நபி என்று சொல்லிக் கொண்டான். அதே மாதிரி சஜ்ஜா என்று சொல்லக்கூடிய பெண் என்ன பண்றா, நபி என்று சொல்லிக் கொண்டாள். முசைலமா என்ன பண்ணா, நபி என்று சொல்லிக் கொண்டான். இதுல பாத்தீங்க, இந்த சஜ்ஜாக்குறால இந்த சஜ்ஜாவுக்கும் முசைலமாவுக்கும் திருமணமே நடந்தது. இவன் பொய் நபி, ஆம்புல நபி பொய் நபி, அவ என்ன பொம்புல நபி பொய் நபி, ரெண்டு பேரும் ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு இவங்க எல்லாம் கடைசி கடைசியில இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. அவங்கள உள்ள ஆள்க இவங்க அத்தனை நபின்னு சொல்றாங்க. நபின்னு சொன்னது மட்டும் இல்லாம இந்த முசைலமா வந்து சஜ்ஜாங்கிற பொம்புளைக்கு தபால் போடுவான். என்ன தபாலே, நானு நபி, நீங்களே யாரு நபி, நாங்க ரெண்டு நம்ம ரெண்டு பேரும் நிக்காக பண்ணிக்கிறோம் அப்படின்னு அவன் சொல்லுவான். அந்த அந்த பெண்ணு ஏத்துக்கிறவா, அந்த பெண்ணு ஏத்துக்கிட்டு ரெண்டு பேரும் நிக்காக பண்ணுவாங்க. அப்படி நிக்காக பண்ணும்போது மகர் வருமா இல்லையா, கடைசியில இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்களே மகர் இருக்குது. அதுக்கு இந்த முசைலமா மகரை எதுவா சொல்லுவான்னு சொன்னா, நான் மகர் தரனே. என்ன மகர் என்று சொன்னால், இந்த இஸ்லாத்தில இனிமேல் நீங்கள் ஃபஜ்ர் துலுகையை சொல்ல வேண்டாம், இனிமே நீங்கள் இஷாவை சொல்ல வேண்டாம், அந்த ரெண்டையும் நான் மன்னிச்சிட்டேன், அந்த ரெண்டையும் மன்னிப்பதை நீங்கள் மகராக எடுத்துக் கொள்ளுங்கள். ரசூல்லா என்ன பண்ணுவாங்கன்னா, சஹாபாக்கள்கிட்ட காசு பணம் விருப்பித்தாக்க மகர் தொகையாக காசு பணத்தை கேட்பாங்க, கொடுக்க வைப்பாங்க. இல்ல தங்கம் இருக்குது, தங்கத்தை கேட்பாங்க. ஒரு மோதிரம் இருக்குது, மோதிரத்தை கேட்பாங்க. தங்க மோதிரமோ இல்லை என்றால் வெள்ளி மோதிரம், அதுவும் இல்லை என்றால் இரும்பு, என்னமாச்சு ஒண்ணு கேட்டுருவாங்க. ஒருத்தட்ட ஒண்ணுமே இல்ல, தங்கம் இல்ல, வெள்ளி இல்ல, இரும்பு இல்ல, குடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல என்று சொன்னால் மகரா எதை வாங்குவாங்கன்னு சொன்ன, உங்களுக்கு ஏதாவது சூரா மனப்பாடமா இருக்குதா, ஆயத்து மனப்பாடமா இருக்குதா, அந்த ஆயத்தை உங்களுக்கு கத்து கொடுத்துருங்க அப்படின்னு ஏழை ஃபக்கீர் மிஸ்கின் சஹாபிக்கு பண்ணுவாங்க. அதை வச்சு இந்த ஆள் யாரு, இந்த முசைலமா என்ன பண்றான்னு சொன்னா, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்சுக்கலாம், நான் மகர் தர்றேன். என்ன மகரு? இனிமே நீங்க ஃபஜ்ர் துலுஹ வேண்டாம், இனிமே நீங்க இஷா துலுஹ. நான் நபி சொல்றான், நான் நபி, நான் உங்களை ஃபஜ்ர மன்னிச்சிட்டேன், உங்களுக்கு இஷாவை மன்னிச்சிட்டேன், இதை மகராக நீங்கள் எடுத்துக்கொண்டு நம்ம கல்யாணம் முடிச்சுக்கலாம் என்று அவன் சொல்ல சஜ்ஜாக ஏற்றுக்கொள்ள ரெண்டு பேரும் நிக்காஹ் பண்ணாங்க என்பதையெல்லாம் இமாம் நவவி போன்ற முஹத்தித்கள் தன்னுடைய தாரீகுல் இஸ்லாத்துல இந்த வரலாறுகளை பதிவு பண்றாங்க. இந்த மாதிரி மக்களோடு இந்த சஹாபாக்கள் போர் செய்கிறாங்க. சஹாபாக்கள் போர் செய்யும் போது இந்த முசைலமா கொல்லப்படுகிறான். முசைலமா தான் ஒன்னானவர் ஷைத்தானா இருந்தா, ஷைத்தானா பண்றா எமாமா என்று சொல்லக்கூடிய ஒரு போரு, இந்த எமாமாவில இந்த முசைலமா கொல்லப்படுகிறான். முசைலமாவை கொலை செய்த சஹாபி யார் என்று சொன்னால் வஹஷி ரலியல்லாஹு அன்ஹு. யார கொலை பண்றது? வஹஷி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த வஹஷி யார கொலை பண்ண சஹாபி, யார கொலை பண்ணவர் அப்படின்னு சொன்னா பெரிய சஹாபி ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹம்சாவே ஹிஜ்ரி 3வது ஆண்டு உஹது போரில இந்த வஹஷி தான் கொலை செய்தார். எப்படி கொலை பண்ண? கரெக்டா அம்பு வச்சு குறி வச்சு தாக்குவாரு. இவர் போருக்குள்ளே சொல்லுவாரு, நான் ஹம்சாவை கொலை பண்ணுவேன், ஹம்சாவுடைய மருமஸ்தானத்தில இவருடைய அம்பு எறிவேன், மருமஸ்தானத்தை பிச்சுக்கிட்டு பிட்டத்தின் வழியாக வெளியேறி ஹம்சா கொல்லப்படுவார் என்று சொல்லிக்கிட்டே இந்த அவர் போனாரு. அதே மாதிரி ஹம்சா என்ன பண்றாங்க, கொலை பண்றாங்க. அந்த ஹம்சாவை கொலை செஞ்ச ஈட்டி இருக்குத, அந்த ஈட்டியை எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டாரு. பத்திரமா வச்சு 5 வருஷங்க, 5 வருஷத்துல அவருக்கு அல்லாஹ் மனமாற்றத்தை தந்தான். ஹிஜ்ரி 3ல வந்து ஹம்சாவை கொலை பண்ணாங்க, ஹிஜ்ரி 8ல ஆகா தப்பு பண்ணிட்டோம், இது தப்பு அநியாய, நம்ம இஸ்லாத்தை ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹிஜ்ரி 8ல டைரக்டா ரசூலுல்லாஹ் பார்த்து என்ன செய்வார், கலிபா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை ஏத்த பிறகு ஆஹா நம்ம தப்பு பண்ணிட்டோமே, ஹம்சாவை கொலை பண்ணிட்டோமே, அதுக்கு பரிகாரம் தேடணுமே, எப்படி தேடுறது, பெரிய ஒரு இஸ்லாமிய எதிரியை கொலை செஞ்சிருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பாரு. அது மாதிரி முசைலமா மாட்டுவோம், முசைலமாவை கிட்ட பண்ணுவான்னு சொன்ன, நான் ஹம்சாவை மறுமாசானத்தில் அம்பு எரிஞ்சு கொலை பண்ண, இந்த முசைலமாவுக்கு என்ன செய்வேன்னு சொன்ன, நேர நெஞ்சிய நோக்கி அம்பு எறிவேன், இவருடைய ஈட்டி வந்து குடி தப்பாம என்ன செய்ய, நெஞ்சில படு, நெஞ்சியை குத்தி கொண்டு அதாவது முதுக வழியாக வெளியேறு, இப்படி நான் முசைலாமாவை கொலை செய்வேன் என்று திட்டத்தோடு சபதத்தோடு இந்த வஹஷி ரலியல்லாஹு அன்ஹு எமாமா போருக்கு போவாங்க. போர் நடக்கும், உச்சகட்டமா இருக்கும், அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவி, என்ன சஹாபாவுடைய பாலிசின், அல்லாஹ்வுக்காக மார்க்கத்திற்காக, மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக போறாங்களே, அப்படி போனனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த எமாமாங்கிற போர்ல இந்த முசைலமாவை கொலை பண்ண வைக்கிறான். யாரால? வஹஷி ரலியல்லாஹு அன்ஹுவால முசைலமா கொலை செய்யப்படுகிறான். அந்த போர்க்களம் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்கிறது, வெற்றியோடு சஹாபாக்கள் எல்லாம் மதீனாவுக்கு நோக்கி திரும்பினாங்க என்பதெல்லாம் வரலாற்று செய்திகளாக இருக்கிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, நபிகள்லாஹுடைய மௌத்துக்கு பிறகு ரெண்டு சித்தனா பண்ணாங்களே. முதல் சித்தனா என்ன, ஜக்காத்து தரமாட்டோம் அப்படின்ட்டாங்களே. ரெண்டாவது சித்தனா என்ன, நாங்க நபிண்டாங்களோ. இந்த ரெண்டு சித்தனாவுக்கு கலீஃபா அபுபக்கர் சித்திகர பண்ணாங்க, முற்றுப்புலி வச்சாங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த வரலாறுகளை படிச்சு பார்த்தோமாக்க, ஒண்ணு நமக்குள்ளேயே சித்தனாக்கள், நமக்குள்ளேயே குழப்பம் இருந்தால் நம்மால் ஜெயிக்க முடியாது, வெற்றி பெற முடியாது. நம்ம எல்லாம் ஒன்றுபட்டு நம்ம எல்லாம் பாசமா இருந்தா தான் எதையும் சாதிக்க முடியுமே தவிர, நம்ம நம்மளையே விமர்சிச்சுட்டு இருந்தோமாக்கு என்ன செய்ய முடியாது, அல்லாஹ்வுடைய உதவி வராது, வெற்றி பெற முடியாதுங்கிறதுக்கு முதல் சான்று. ரெண்டாவது சான்று என்ன அப்படின்னு சொன்ன, இந்த அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி ஈகோ இல்லாம இருந்தாங்களோ, இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு சாதாரண ஒரு சின்ன சஹாபி உசாமா வேலைக்காரி கூட்டாங்களே, அவர் சொன்ன வேலையை உமர் செஞ்சாங்களா இல்லையா? அந்த பெரிய சஹாபி சின்ன சஹாபி ஒட்டகத்துல போவாங்க, பெரிய சஹாபி ஹலீஃபாவாக இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஈகோ பார்க்காம நடந்து போனாங்களா இல்லையா? அந்த மாதிரி நம்ம வெறுமனை பேசிக்கொண்டு இல்லாமல் நான் இந்த மாதிரி பெருமை, இந்த பதவி, இந்த பந்தா அதெல்லாம் எனக்கு உதவாது. நான் எந்த வேலையை செஞ்சாலே அல்லாஹ்வுக்காக செய்வேன், இந்த மார்க்கத்திற்காக செய்வேன், இந்த மார்க்கத்தை மேலோங்கிறதுக்காக செய்வேன் என்ற இந்த இஹ்லாஸோடு நம்ம எந்த காரியத்தை பண்ணாலே நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும், அல்லாஹ்வுடைய வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி அந்த சஹாபாக்கள் எல்லாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு எப்படி இஹ்லாஸோடு அல்லாஹ்வுக்காக தாவா பணிகளை செஞ்சாங்களோ, அப்படிப்பட்ட இஹ்லாஸோடு நம்மளும் அவருடைய காரியங்களை செய்யக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்கிற துவாவோடு முடிக்கிறேன். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. إن الحمد لله، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. غنية الكورية سهودر سهور خلاه. என்னுடைய இரண்டாவது ஹுத்பாவுல வழக்கமாக துஆக்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுல நம்ம தொடர்ச்சியாக எந்த துஆவை பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய துஆக்களை ஏறக்குறைய நம்ம போன வார வரையில எத்தனை துஆ பார்த்துருக்கிறோம், 9 துஆவை நம்ம பார்த்திருக்கிறோம். இதோடு இந்த வாரத்தோடு அந்த துஆ முடியுது. இன்ஷால்லா அடுத்த வாரமெல்லாம் உங்களுக்கு வேற வர துஆ இன்ஷால்லா சொல்லிடுறேன். இந்த வாரம் 10வது 11வது இன்ஷால்லா ஞாபகம் மூட்டிடுறேன். அதுக்கு முன்னால நான் இந்த துவாவை நான் மறுபடியும் உங்களுக்கு நான் எதுக்கு மறுபடியும் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நீங்க எல்லாம் இன்ஷால்லா அமல் செய்யணும். சரியா, நீங்க செஞ்சீங்களாக்கே அந்த நன்மை எனக்கும் கிடைக்கும். யார் உடனே நன்மைக்கு காரணமா இருக்கிறாரோ அவருக்கு அந்த ஃபாயிதா உண்டு என்ற காரணத்தால தொழுது போட்டு உடனே போயிடாம அந்த அமல்களை செய்யுங்க. இல்ல நான் தொழுது போட்டு உடனே போகணும், ட்ரெயினை போய் பிடிக்கணும், பஸ் பிடிக்கணும், பிளைட்ட பிடிக்கணும், டாக்டரை போய் பார்க்கணும், மருத்துவம் பண்ணணும், அது மாதிரி உங்களுக்கு ஆத்திர அவசர வேலை இருந்துச்சாக்கே நீங்க தொழுது போட்டு உடனே போகலாம், தப்பு இல்ல. ஆனாலும் அல்லாஹ் பேசுகிறான், நீங்கள் அப்படி சொல்லுகிற போது நின்ற நிலையில், நடந்த நிலையில், உட்கார்ந்த நிலையில், படுத்த நிலையில் ஜிக்ர் பண்ணுங்கள். முடிஞ்சா பள்ளியாசல உட்கார்ந்து பண்ணுங்க, இல்ல அவசரங்களை போங்க, போய்கிட்டே பண்ணுங்க, இந்த துவாவை நீங்கள் ஓதிக்கொண்டே போங்கள் என்றே அல்லாஹ் பேசுகிறான். அப்ப முதல் துவா வந்து அல்லாஹு அக்பர் ஞாபகம் இருக்கும் இல்லையா. இரண்டாவது என்ன, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். மூணாவது அல்லாஹும் அந்த சலாம் மின்க சலாம் தபாரக்த யாதல் ஜலாலி வலிக்கிறாம். நாலாவது அல்லாஹும் அன்னி அலா விக்ரிக வஷுக்ரிக வஹுஸ்னி இபாதத்திக். அஞ்சாவது லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹு அல்ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர். ஆறாவது அல்லாஹும்ம லா மானிய லிமா ஆதைத வலா மூதிய லிமா மனஅத வலா யன்ஃபவு தல் ஜத்தி மின்கல் ஜத்தி. ஏழாவது மறுபடியும் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹு அல்ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர். எட்டாவது லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ். ஒன்பதாவது லா இலாஹா இல்லல்லாஹு وَلَا نَعْبُدُ إِلَّا إِيَّاهُ لَهُ النِّعْمَةُ وَلَهُ الْفَضْلُ وَلَهُ الثَّنَاءُ الْحَسَنُ لَا إِلَٰهَ إِلَّا اللَّهُ مُخْلِصِينَ لَهُ الدِّينَ وَلَوْ كَرِهَ الْكَافِرُونَ. இதுவரை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். 10வது 11வது கடைசி துஆவை சொல்லணும்னு சொன்னா, 10வது நீங்க துலுகைக்கு பிறகு ஆயத்துல் குர்சியை ஓத வேண்டும். அவுது பிஸ்மி சொல்லி என்ன ஓதனே, அல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹு வல் ஹய்யுல் கய்யூம் என்ற ஆயத்துல் குர்சியை ஓதுங்கள். தபுரானியில இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யார் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சியை ஓதுகிறாரோ அவர் நிச்சயமாக சொர்க்கம் செல்வார். சொர்க்கம் செல்ல விடாமல் அவரை எது தடுக்கிறது என்று சொன்னால் மரணம் தான் தடுக்கிறது. இன்னும் மூத்தா போகல, மூத்தா போன சொர்க்கத்துக்கு போயிருவாரு, மூத்தா போகாதான் சொர்க்கத்துக்கு போகல அப்படின்னு ஹதீஸ் வருது. அப்ப 10வது என்ன ஓதுங்க, ஆயத்துல் குர்சி ஓதிக்கிறங்க. இது 10வது. 11வது துவா, கடைசி துவா என்ன என்று சொன்னால், சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹு அக்பர் 34 தடவை. இத பொதுவா பள்ளிகள் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, கரெக்டா ஃபஜ்ர்ல இது ஓதுவாங்க, டைம் இமாம் டைம் கொடுப்பாரு. அப்புறம் அஸருக்கு என்ன, இமாம் டைம் கொடுப்பாரு. அப்புறம் இந்த லுஹர் மகரிப் ஈஷா அதெல்லாம் பட மாட்டாங்க. ஆனா ஹதீஸ் வந்து 5 வேளை துலுஹைக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் என்று 33 முறை, அல்லாஹு அக்பர் என்று 34 தடவை சொல்லிவிட்டு, லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர் என்று சொல்வார்கள். இது இதை வந்து இமாம் முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிம்ல 594 ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது. யார் 5 துலுகிக்கு பிறகு இந்த தஸ்பீஹாத்துகளை பண்றாங்க, இந்த சுபான் அல்லா, இந்த அல்ஹம்துலில்லா, இந்த அல்லாஹு அக்பர், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு, யார் இது 5 துலுகிக்கு பிறகு ஓதுகிறாரோ அவருடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். சரியா? எந்த அளவுக்கு என்று சொன்னால், வயின் காணத்தி மிதல ஜபதில் பஹரி, கடல் நுரைய அளவுக்கு பாவங்களை செய்திருந்தாலும் அவருடைய அனைத்து பாவங்களையும் இந்த தஸ்பீஹாத்துகள் மூலமாக அல்லாஹ் என்ன செய்கிறான், மன்னிக்கிறான் என்று நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் இந்த துஆவை அறிவிக்கிறாங்க, துஆவை சொல்றாங்க. இதை கேட்ட இப்னு உமர் மாதிரி சஹாபாக்கள் சொல்றாங்க, எப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை எங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களோ அதுக்கு பிறகு நாங்க மௌத்து வர என்ன செய்யறது இல்ல, இதை நாங்க விட்டதே இல்ல என்று அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எல்லாம் இந்த ஹதீஸ்களை பதிவு பண்ணிருக்காங்க. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் இது போன்ற துவாக்களை சஹாபாக்களுக்கு ஞாபகமூட்டுகிற போது சஹாபாக்கள் எப்படி அந்த துவாக்களை மனப்பாடம் பண்ணாங்களோ, ஓதுனாங்களோ, அமல் பண்ணாங்களோ, தாவா செஞ்சாங்களோ, அப்படி தாவா செய்யக்கூடிய அப்படி அமல் செய்யக்கூடிய அன்மக்களாக நாம் அனைவரையும் அல்லாக்கி நாம் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து நாம் செய்யக்கூடிய சின்ன இபாதத்தாக இருந்தாலும் பெரிய இபாதத்துகளாக இருந்தாலும் அனைத்து இபாதத்துகளையும் அல்லாஹ் அங்கீகரித்து நாளை மறுமையிலே மிக உயர்ந்த சுருக்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நபிமார்களோடு சஹாபாக்களோடு இதுபோல நாம் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்கிற துஆவோடு முடிக்கிறேன். அல்லாஹும்மா அஇஸ்ஸல் இஸ்லாம வல் முஸ்லிமீன் வ அதில்ல ஷிர்க வல் முஷ்ரிகீன். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அதாபன்னார் வ ஆகிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.